இயேசு தம்முடைய வாழ்க்கையினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் போதித்த அனைத்தும் என்ற தலைப்பின் கீழ் நாம் தியானித்து வருகிறோம். மத்தேயு 28 அதிகாரம் 20 வசனத்திலே 19-20 வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்டளையை நாம் நிறைவேற்றும்படிக்கு சகல ஜாதியையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அவர்களுடைய எஞ்சிய வாழ்க்கையின் முடிவு மட்டும் நான் உங்களுக்கு போதித்த ஒவ்வொரு சிறு காரியத்தையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். மத்தேயு 9 வசனத்தை பார்ப்போம். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். இயேசு அனைவரும் அப்போஸ்தலராகும்படிக்கு எல்லாரையும் அழைப்பதில்லை. அவ்வாறு பரிசுத்தாவியானவருடைய உந்துதலின்படி வாழ்ந்தார் என்று நான் உங்களுக்கு முன்னுமே நான் சொல்லியிருக்கிறேன். அவர் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடுத்து கொண்டே இருப்பார். அவருடைய வாழ்க்கை முழுவதும் அவருடைய ஆண்டனாவானது பரலோகத்திலிருந்து செய்தியை பெற்றுக் கொள்வதற்காக பரலோகத்தை நோக்கியே இருந்தது. நாமும் கூட இப்படிதான் நடக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்பட்டவர்களாய் அவர் அப்படியே சுற்றி போகும்பொழுது தேவனுடைய ஆவியானவர் ஒரு நபரிடத்திலே அவரை வழி நடத்துகிறார். அப்போஸ்தலனாய் இருக்கும்படிக்கு நீ இவனை அழைக்க வேண்டும். ஆண்டவர் இதை செய்கிறதை நாம் பார்க்கும் போது ஆச்சரியமாய் இருக்கிறது. தேவன் தம்முடைய சர்வ அதிகாரத்திலே சில நபர்களை நம்முடைய உடன் விளையாட்களாய் இருக்கும்படிக்கு அவர்களிடத்திலே நம்மை நடத்துகிறார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊழியத்திலே ஆகவே தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடியவைகளை நாம் அவர்களிடத்திலே ஒப்புவிக்க முடியும். அவர்கள் அந்த வேலையை தொடர்ந்து செய்யும்படிக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அனைத்தையும் நாம் அடுத்த தலைமுறையினருக்கு ஒப்புவிப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்களாகிய எங்களுக்கு இது குறிப்பாக எனக்கு இப்படிப்பட்ட பாரம் அதிக காலமாக இருந்திருக்கிறது. நான் மற்றவர்களுக்கு அவர்கள் பயன்பெறும்படிக்கு கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்க அனைத்தையும் அவர்களுக்கு ஒப்புவிக்க நான் விரும்புகிறேன். ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை அப்படித்தான் அவர் தேர்ந்தெடுத்தார். மத்தேயு அவர் பார்த்த பொழுது அவருடைய இருதயத்திலே அவனை அழைக்கும்படிக்கு அவர் உந்தப்பட்டார். அங்கே வரி வசூலித்துக் கொண்டிருந்த அநேக ஜனங்கள் அங்கே இருந்தார்கள். மத்தேயு மாத்திரமே அந்த ஒரே நபர் கிடையாது. எப்படி கலிலேய கடற்கரைக்கு சென்று அநேக மீனவர்கள் மத்தியிலே தம்முடைய சீஷர்களை அழைத்தாரோ அதே போல மத்தேயுவை மாத்திரம் அவர் அழைக்கிறார். அந்த கடற்கரையிலே பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் இந்த 4 பேரை மாத்திரம்தான் அழைத்தார். மற்றவர்கள் தங்களுடைய சொந்த மீன்பிடிக்கும் தொழிலை அவர்கள் தொடர்ந்து செய்யலாம். மத்தேயு தம்முடைய வரி வசூலிக்கும் அலுவலகத்திலே உட்கார்ந்திருப்பதை கண்டு என்னை பின்தொடர்ந்து வா என்று ஆண்டவர் சொல்கிறார். உடனடியாக எழுந்து இயேசுவை பின்தொடர்கிறான். இது ஆச்சரியமாயிருக்கிறது. மனதிலே கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? அந்த நாட்களிலே இவன் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டாக இருந்திருக்க கூடும். அவன் கணக்கு அலுவலகத்திலே அந்த கணக்கு வரவுகளை எல்லாம் சரி பார்த்து வந்து மிகவும் பிஸியாக வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்திருப்பான். இயேசு உள்ளே பிரவேசித்து அவனை பார்த்து என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறார். அவன் எழுதுவதற்கு பயன்படுத்திக் கொண்டிருந்த பேனாவை அப்படியே போட்டு விடுகிறான். எழுந்து சென்று தன்னுடைய முதலாளியிடம் நான் வேலையை ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்கிறான். இயேசுவை பின்பற்ற போகிறேன். எழுந்து வேலை சேர்ந்ததை விட்டு வெளியே சென்று விடுகிறான். அவன் எழுந்து ஆண்டவரை பின்பற்றி சென்றான். இது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. நான் அதிகமாக இப்படி நான் யோசித்திருக்கிறேன். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது அதை தியானியுங்கள். உங்களை நீங்களே அந்த சூழ்நிலையிலே நீங்கள் போட்டு அந்த காரியத்திலிருந்து என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்று பாருங்கள். மத்தேயு வேலையெல்லாம் முடித்து விட்டு தன்னுடைய வீட்டிற்கு வந்த பிறகு இயேசு அவனை போய் சந்தித்திருக்கலாமே என்று யோசித்திருக்கிறேன். இந்த இடத்திலே மத்தேயு என்ற ஒரு நபருடைய வீட்டிற்கு இயேசு சென்றார் என்று எழுதப்பட்டிருந்தால் மத்தேயு அங்கு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது இயேசு அவனை பார்த்து என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருந்திருக்கும். மனிதனால் புரிந்து கொள்வதற்கு ஏற்ற வண்ணமாய் இருக்கக்கூடிய அநேக காரியங்கள் தேவனுடைய வழிகளாய் இருப்பதில்லை. தேவனுடைய வழிகள் மனிதனுடைய வழிகளை பார்க்கும் போது பரலோகம் பூமிக்கு உள்ள வித்தியாசத்தை போல அவ்வளவு பெரியதாக இருக்கிறது. அதேதான் இயேசுனுடைய இந்த செயலிலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இயேசு இதன் மூலம் எனக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார். என்னுடைய சொந்த வாழ்க்கையிலே இப்படி கீழ்ப்படிவதற்கு எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதற்கான காரணம் இதுதான் என்று நினைக்கிறேன். இயேசு அழைத்த ஒவ்வொரு மனிதனையும் அவர்களுடைய வேலை ஸ்தலத்தில் இருந்துதான் அவர்களை அழைக்கிறார். பேதுருவாக இருக்கலாம், யாக்கோபு, அந்திரேயா அல்லது மத்தேயுவாக இருக்கலாம், அல்லது வேறு யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இயேசு இவர்களை தங்களுடைய வீட்டிலே சென்று அவர்களை அழைத்திருந்தால் அவர்கள் வேலை இல்லாமல் வீட்டிலே இருந்தார்களா என்று நமக்கு ஒன்றும் தெரிந்திருக்காது. அப்போஸ்தலனாய் இருக்கும்படிக்கு இயேசு அழைத்து ஒவ்வொரு நபரும் அவர்கள் வெளிஸ்தலத்தில் இருந்தார்கள். சுவிசேஷத்திலே இதற்கு எந்த ஒரு விதிவிலக்கை கூட நாம் பார்க்க முடியாது. ஆண்டவர் தம்முடைய அப்போஸ்தலர்களை அவர்களுடைய வேலை ஸ்தலத்திலே இருந்துதான் அழைக்கிறார் என்பதை இது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேலை செய்கிற மக்களை தம்முடைய பணியாற்றலாய் இருக்கும்படிக்கு அழைக்கிறார். செய்வதற்கு ஒன்றுமே இல்லாமல் சோம்பேறியாய் வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிறவர்களை அவர் அழைக்கவில்லை. பழைய ஏற்பாட்டிலே சாமுவேலாய் இருக்கலாம், அல்லது புதிய ஏற்பாட்டிலே தீமோத்தேயுவாய் இருக்கலாம், அவர்கள் என்ன பணி செய்து கொண்டிருந்தார்கள், வேலை செய்தார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய பொதுவான விதி மிகவும் தெள்ளந்தெளிவாய் இருக்கிறது. வேலை செய்கிறவர்களை தான் முழு நேர ஊழியத்திற்கு என்று ஆண்டவர் அழைக்கிறார். இதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது. இதற்கு விதிவிலக்கு இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஏனென்றால் சுவிசேஷத்திலே வேதத்திலே எந்த ஒரு விதியும் எழுதப்படவில்லை. ஆனால் இயேசு ஜனங்களை எப்படி அழைத்தார் என்பதிலே உள்ள உதாரணத்தை நான் பார்க்க முடிகிறது. இதன் காரணம் என்னவென்றால், குறிப்பாக கிறிஸ்தவ ஊழியத்திலே இந்தியாவிலே நான் காண்கிறது என்னவென்றால், ஒரு நாள் கூட பொது வெளியிலே எந்த ஒரு வேலையையும் செய்திருக்காத மக்கள் ஒரு வேதாகம கல்லூரிக்கு சென்று படித்து ஆண்டவருக்கு இப்பொழுது ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் செய்கின்ற வேலைகள் ஆழமில்லாதவாய் மேலோட்டமானதாக தான் இருக்கிறது. ஒரு மனிதன் நன்றாக ஒரு வேலையில இருக்கும் போது, ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்காக முழு நேரமாக இந்த வேலையை விட்டு விடும் போது அதிலே ஒரு தியாகம் இருக்கிறது. வசதியான வேலை வாய்ப்பை அவன் விட்டுவிட வேண்டியதா இருக்கிறது. அந்த வாழ்வாதாரத்தை இப்பொழுது அவன் இழக்கப் போகிறான். அது தேவன் அவனை மெய்யாகவே அழைத்திருக்கிறாரா என்பதற்கு ஒரு தெளிவான அடையாளமாய் இருக்கும். ஆனால் வேலை இல்லாத ஒரு நபர் ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனத்திலே பிரசங்கியாராகவோ அல்லது தேவன் ஊழியம் செய்யும்படிக்கும் அழைக்கப்படும் போது ஆண்டவர் மெய்யாகவே அவனை அழைத்தாரா என்று எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவன் ஏதோ ஒரு வேலைக்காக அவன் பார்த்து கொண்டிருக்கலாமே. இந்தியாவை போன்ற ஒரு நாட்டிலே ஏதோ ஒரு வேலை வேண்டும் என்று அவன் தேடிக்கொண்டிருந்திருக்கலாம். இப்படி ஆயிரக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். பூமிக்கடியிலே உள்ள எந்த ஒரு கிறிஸ்தவன ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி, அதிலே சேர்ந்து கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள். அவர்கள் பிரசங்கிக்க விரும்புகிற எந்த உபதேசத்தையும் பிரசங்கிக்க அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு மாதம் மாதம் ஒரு சம்பளத்தை கொடுத்து விட்டால் போதும். இந்தியாவிலே எந்த ஒரு வேதாகம கல்லூரியிலும் சேர்ந்து கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர்கள் அவர்களை அழைத்திருக்கிறபடியால் அல்ல, அவர்களுக்கு இலவசமான விடுதி, தங்கும் வசதி, படிப்பு இவைகள் கிடைக்கும், கூடுதலாக ஒரு பட்டமும் கிடைக்கும், ஏதோ ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனத்திலே அவர்களுக்கு வேலையும் கிடைத்துவிடும். இதுதான் இந்திய தேசத்திலே உள்ள அநேக கிறிஸ்தவ வேலைகளிலே நாம் காண்கிற மேலோட்டமான ஆழமில்லாத பணிகளுக்கான காரணமாய் இருக்கிறது. மத்தேயு வேலை செய்யக்கூடிய வேலை ஸ்தலத்திலிருந்து அழைக்கப்பட்டான். ஒவ்வொரு அப்போஸ்தலரும் அவர்களுடைய வேலை ஸ்தலத்திலிருந்து தேவன் அழைத்தார். முதலாவது காரியம், தேவன் மெய்யாகவே அவர்களை அழைத்திருக்கிறாரா என்பதற்கான பரீட்சையாய் இது இருக்கிறது. இது ஒரு பெருமையான ஒரு கனவிற்காக நல்ல உயர்ந்த ஒரு வேலையை, நல்ல வருவாய் தரக்கூடிய ஒரு வேலையை இழந்து விடுவதற்கு ஆயத்தமாய் இருக்க மாட்டான். வேலையில்லாத பட்சத்திலே அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்வதற்கு ஒரு மனிதன் ஆயத்தமாய் இருக்கலாம். இன்னொன்றால் இழப்பதற்கு தான் ஒன்றும் இல்லையே. ஏற்கனவே எனக்கு எந்த வருவாயும் இல்லை, எனக்கு ஒரு படிப்பு பட்டமும் இல்லை, ஆகவே இந்த ஒரு கிறிஸ்தவ வேலையை நான் செய்துதான் பார்க்கலாமே. இன்றைக்கும் இந்திய தேசத்திலே உள்ள அநேக கிறிஸ்தவ வேலைகள் இப்படிதான் இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே உள்ள ஆழமில்லாத மேலோட்டமான அநேக காரியங்களுக்கு காரணமாய் இருக்கிறது. இதுதான் இரண்டாவது காரணம். ஒரு பொது பணியிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தான் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேலை அழுத்தங்களை அவன் அறிந்திருக்கிறான். கடினமான முதலாளிகளுக்கு அடியிலே ஒரு பொது பணியிலே வேலை செய்வது அவ்வளவு எளிதல்ல. கடினமான சூழ்நிலைகள், சோதனைகள், காலையிலே எழுந்து வேலைக்கு செல்வதும் இரவிலே மிகவும் தாமதமாக வீட்டிற்கு வரக்கூடிய இப்படிப்பட்ட அழுத்தங்கள். ஒரு போதகராகவோ அல்லது முழு நேர கிறிஸ்தவ ஊழியத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நபர், அவருக்கு சில ஜனங்கள் காலை 6:30 எழுந்து வேலைக்கு செல்லக்கூடிய அப்படிப்பட்ட அழுத்தங்கள் இருப்பதில்லை. வேகமாக எழுந்து பேருந்தை பிடித்து வேலைக்கு செல்வது, ஒருபோதும் ஒரு நாள் கூட தாமதமாக வேலைக்கு வந்துவிடக் கூடாது, இருந்து கோபப்பட்டு திட்டுகிற கடினமான வேலைகளை எல்லாம் செய்ய சொல்லுகிற முதலாளிகளை சந்திக்க வேண்டும், சில சமயங்களிலே அநீதியான காரியங்களை செய்ய சொல்வார்கள். ஒரு போதகர் இதையெல்லாம் சந்திப்பது கிடையாது. வாரம் வாரம் தொடர்ந்து 6 வேலை செய்யக்கூடிய அநேக ஜனங்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். ஆனால் அநேக போதகர்களோ அதிகபட்சம் ஒரு காலை ஒரு மாலை தான் வேலை செய்கிறார்கள். இது எவ்வளவு சுலபமான ஒரு வேலை. உங்கள் இஷ்டத்திற்கு எழுந்திருக்கலாம், ஒரு சில பிரசங்கங்களை ஆயத்தம் செய்ய வேண்டும், வாரத்திலே 2 பிரசங்கிக்க வேண்டும், அவ்வளவுதான். ஆகவே அநேகர் தங்களுடைய உலக பிரகாரமான வேலையை விட்டுவிட்டு இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வது மிகவும் எளிதாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள். இயேசு கடினமாய் உழைக்கிறவர்களை அழைத்தார். தங்களுடைய வேலையிலே உண்மையா இருக்கிறவர்கள். ஏனென்றால் நம்முடைய வாழ்வதற்கான வருவாயை ஈட்டுவதில் உள்ள சிரமங்களை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இயேசுவும் ஒரு தச்சனாய் இருந்திருக்கிறார். இயேசு தன்னுடைய 4 சகோதரர்கள், 2 சகோதரிகள் மற்றும் தம்முடைய தாயாரை தாங்குவதற்காக சிரமப்பட வேண்டியதா இருந்தது. 8 பேர் அடங்கிய குடும்பத்தை அவர் தாங்க வேண்டும். அவர் கடினமாய் வேலை செய்ய வேண்டியதா இருந்தது. பிதாவாகிய தேவன் அவரை பல வருடங்களாக சோதித்தறிந்தார். ஊழியத்திற்கு அனுப்புவதற்கு 30 வருடங்கள் வரை அவரை சோதித்தறிந்தார். பிரியமான சகோதர சகோதரிகளை, இதை நினைவில் கொள்ளுங்கள். இயேசு ஜனங்களை அவர்களுடைய வேலை ஸ்தலத்திலிருந்து அழைத்ததற்கு இது ஒரு காரணம். மத்தேயு தான் இந்த சுவிசேஷத்தை எழுதினார். அவர் ஒரு 3 நபரை குறித்து சொல்வதை போல தன்னை குறித்து சொல்கிறார். மத்தேயு என்று ஒரு நபர் இருந்தார் என்று மத்தேயுவே தன்னை குறித்து எழுதுகிறார். 10 வசனத்திலே அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் இது நடந்தது என்று எழுதியிருக்கிறது. மத்தேயு அது யாருடைய வீடு என்று சொல்லவில்லை. ஆனால் மற்ற சுவிசேஷங்களிலிருந்து அது மத்தேயுனுடைய வீடு என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அவனுடைய மற்றொரு பேர் லேவி, அது அவனுடைய சொந்த வீடு. ஆனால் அதை குறிப்பிட்டு சொல்லாமல் இருப்பதற்கு அவன் தாழ்மையுள்ளவனாய் இருந்தான். இயேசு மேஜையிலே அவர் அந்த நாட்களிலே உட்கார்ந்து அவர் போஜனம் பண்ணும் போது இயேசுவோடும் அவருடைய சீஷரோடும் கூட அநேக ஆயக்காரர்களும் பாவிகளும் வந்து பந்தி இருந்தார்கள். மத்தேயு தானே ஒரு ஆயக்காரன், வரி வசூலிக்கிறவன். தன்னுடைய வீட்டிலே ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறான். அநேக ஆயக்காரர்களும் பாவிகளும் வருகிறார்கள். இந்த பாவிகள் எல்லாம் அந்த பட்டணத்திலே நன்றாய் அறியப்பட்ட பாவிகள். அவர்கள் அனைவரும் இயேசுவோடும் அவருடைய சீஷரோடும் கூட பந்தி இருக்கிறார்கள். பரிசேயர்கள் இதை பார்த்தபொழுது மத்தேயு இவ்வளவு நபர்களை விருந்துக்கு ஆயத்தம் பண்ணுவதற்கு அவன் பணக்காரனா இருந்திருக்க வேண்டும். பரிசேயர்கள் இதை பார்த்த பொழுது சீஷர்களை பார்த்து, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் என்ன போஜனம் பண்ணுகிறார் என்று கேட்கிறார்கள். ஏனென்றால் வரி வசூலிக்கிறவர்கள் ஆயக்காரர்கள் எல்லாரும் திருடர்களா இருக்கிறார்கள் என்று அனைவரும் அறிவார்கள். அவர்கள் லஞ்சத்தை தேடுவார்கள். ஜனங்களை கடினமாய் நடத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். இன்றைக்கும் இது நடக்கிறது. இயேசு பாவிகளோடு கூட நண்பராய் இருக்கிறார். இயேசு அதை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை என்றுகிறார். வழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். இது புரிந்து கொள்வது எளிதாய்தான் இருக்கிறது. சுகமாய் இருக்கிறவர்களுக்கு மருத்துவர் தேவையில்லை. நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்கள் தான் மருத்துவரை தேடுவார்கள். நீங்கள் பாவி என்று அழைக்கக்கூடிய இந்த நபர்கள் திருடுகிற வரி வசூலிக்கிறவர்கள் என்று நீங்கள் சொல்கிறவர்கள், அவர்கள் வியாதிப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய உதவி தேவைப்படுகிறது. பரிசேயரே, வேதபாரகரே, உங்களை குறித்த காரியம் என்ன? அவர்கள் நோய்வாய்ப்படவில்லையா? வேறு எந்த நபரை காட்டிலும் அவர்கள் அதிக வியாதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். அவர்களிடத்திலே மாய்மாலமும் பெருமையும் இருந்தது. அவங்களிலெல்லாம் கொடூரமான பாவங்களும், மற்றவர்களை காட்டிலும் பரிதாபமான நிலை. ஆனால் அவர்கள் தங்களுடைய தேவையை குறித்த விழிப்புணர்வு அற்றவர்களாய் இருந்தார்கள். ஆண்டவர் இங்கு ஒரு நகைச்சுவை உணர்வோடு பேசுகிறார். பிரசங்கத்திலும் இப்படிப்பட்ட ஒரு நகைச்சுவைக்கு இடம் உண்டு. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை வலியுறுத்துவதற்கு நாம் குதர்க்கமாக நகைச்சுவையோடு பேசுவதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். மிகவும் மோசமாக வியாதிப்பட்டிருக்கக்கூடிய இந்த பரிசேயர்களை நல்ல சுகம் பெற்றவர்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். அதன் பொருள் என்ன? நீங்கள் நன்றாக இருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அப்பொழுது நான் தேவையில்லை தானே உங்களுக்கு? ஆண்டவர் 12 வசனத்திலே பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்கள் வேண்டியதில்லை என்று அவர் அதைதான் குறிப்பிடுகிறார். நாங்கள் சுகமாக இருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஆகவேதான் உங்களிடத்திற்கு வந்து நான் என்னுடைய நேரத்தை நான் விரயமாக்குகிறதில்லை. ஆனால் நீங்கள் சுகமாக இருக்கவில்லை, நீங்கள் மற்றவர்களை காட்டிலும் மிகவும் பரிதாபமாய் சுகவீனமாய் இருக்கிறீர்கள், இதை உணராமல் இருக்கிறீர்கள். ஆனால் அதிர்ஷ்ட வசமாக இந்த பாவிகள் தாங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். நான் சுகவீனமாய் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்வது நான் சுகவீனமாய் இருக்கிறேன் என்று அறியாமல் இருப்பதை காட்டிலும் ஆசீர்வாதமானது. இந்த ஜனங்கள் எல்லாரும் தாங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தபடியினால் மருத்துவரை தேடுகிறார்கள். நானும் இவர்களுக்கு சென்று உதவி செய்வதற்கு சந்தோஷமாயிருக்கிறேன். அப்பொழுது ஆண்டவர் நேரடியாக பரிசேயருக்கும் வேதபாரத்திலும் பேசுகிறார். நீங்கள் இந்த மற்ற நபர்களை அதிகமாக நியாயந்திருக்கிறீர்கள். உங்களுடைய அநேக ஜபங்களையும் பலிகளையும் காணிக்கையும் நீங்கள் ஏறெடுப்பதற்கு முன்பதாக பழைய ஏற்பாட்டிலே உள்ள இந்த வசனம் என்னத்தை சொல்கிறது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். நான் இரக்கத்தை விரும்புகிறேன், நான் பலியை தேடவில்லை, நான் நீதிமான்களை அழைக்க வரவில்லை, பாவிகளை மனம் திரும்புதலுக்கு அழைக்க வந்தேன். ஓசியா 6:6 வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டதான வசனம். பலியை காட்டிலும் ஆண்டவர் இரக்கத்தை விரும்புகிறார். உங்களிடத்திலிருந்து அதிகமான பலி காணிக்கைகளை நான் எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் ஜனங்கள் மேல் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நாங்கள் இவர்களை போல பாவிகள் அல்ல, இவர்கள் பாவிகள் பரி வசூலிக்கிறவர்கள் என்று நியாயந்திருக்காதீர்கள். இயேசு எப்பொழுதுமே பரிசேயர்களுக்கு எதிராக பாவிகளுடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொண்டார். இயேசுத்தனத்திலே விபச்சாரத்திலே கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயினுடைய சம்பவத்தை நினைத்து பாருங்கள். பரிசேயர்கள் ஒரு புறத்தில் நிற்கிறார்கள், விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீ மற்றொரு பக்கத்தில் இருக்கிறாள். யாருடைய பக்கத்தை இயேசு தெரிந்து கொள்கிறார்? யாருக்காக வழக்காடுகிறார்? பரிசேயர்களை துரத்தை விட்டு இந்த ஸ்திரீயையோ பார்த்து உன்னை ஆக்கினைக்குள்ளாக்குகிறது இல்லை என்று சொல்கிறார். இதற்கு அவர் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்று அர்த்தமா? ஒருபோதும் இல்லை. ஏனென்றால் அந்த ஸ்திரீயை பார்த்து இனி ஒருபோதும் பாவம் செய்யாதே என்று சொல்லியிருக்கிறார். எந்த ஒரு பாவத்தையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதில்லை, ஆனால் பாவிகளையும் அவர் ஒருபோதும் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக்கவில்லை. மீண்டும் பரிசேயர்களும் ஆயக்காரர்களும் ஒரு புறத்தில் நிற்பதை நாம் பார்க்கிறோம். ஆயக்காரர்களும் பாவிகளும் மற்றொரு புறத்தில் இருக்கிறார்கள். பரிசேயர்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக இயேசு இந்த பாவிகளுக்காக வழக்காடுகிறார், அவர்கள் சார்பில் நிற்கிறார். இது மிகப்பெரிய ஒரு உதாரணமா இருக்கிறது நமக்கு. இப்படி அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய வெகு சில ஊழியக்காரர்களே நாம் பார்க்க முடிகிறது. பாவிகளுடைய சிநேகிதராய் இருக்கக்கூடியவர்கள், அநேக பிரசங்கியார்கள் பணக்காரர்களுடைய நண்பர்களாய் இருக்கிறார்கள். இயேசுவோ பணக்காரர்களுடைய நண்பனாய் இருக்கவில்லை. போதகர்கள் பணக்காரர்களுடைய நண்பர்களாக இருக்கிறார்கள். சபையின் போர்டுகளில் இப்படிப்பட்ட பணக்காரர்களை அங்கத்தினர்களாக்குகிறார்கள், ஏனென்றால் அவர்களிடத்திலிருந்து பணம் கிடைக்கும் என்று. இயேசு யாருடைய பணத்திலும் விருப்பமுடையவராக இருக்கவில்லை. ஆகவே இயேசு அப்படி செய்யவே இல்லை. 14 வசனத்திலே அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேகந்தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசிக்காமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். அது மற்றொரு ஒரு கேள்வி. எப்பொழுதுமே ஒரு புதிய கேள்வியோடு கூடவே வருகிறார்கள். நான் இப்படிப்பட்ட கேள்விகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பதில்கள் எனக்கு இன்று போதனையாக இருக்கிறது. இங்கு ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏன் உங்களுடைய சீஷர்கள் உபவாசிக்கிறதில்லை? இயேசு அதற்கு பதில் சொல்கிறார், மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்கள் துயரப்படுவதில்லை. இயேசுதான் இங்கு மணவாளன். இந்த யூத ஜனங்கள் மணவாளனுடைய நண்பர்களாக இருக்கிறார்கள். அந்த நாட்களிலே சபை இன்னும் ஸ்தாபிக்கப்படவில்லை. ஆகவே மணவாளனுடைய நண்பர்கள் தான் இருந்தார்கள். இந்த நாட்களிலே சபைதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய மணவாட்டி. அவர் சொல்லுகிறார், மணவாளன் இருக்கும் பொழுது நீங்கள் உபவாசிக்க முடியாது. மணவாளன் எடுபடும் நாள் ஒன்று வரும், அப்பொழுது அவர்கள் உபவாசம் செய்வார்கள். ஆகவே இயேசு உபவாசிக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு ஒருபோதும் கட்டளையிட்டதில்லை. இன்றைக்கும் சில பிரசங்கியார்கள் செய்வதை போல ஜனங்கள் உபவாசிப்பதற்கு நாம் கட்டளையிடக்கூடாது. மணவாளன் எடுபடும் பொழுது இவர்கள் உபவாசிப்பார்கள் என்ற ஒரு உண்மையை தான் ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் உபவாசிக்கும் போது மற்றவர்கள் அதை அறியாமல் இருப்பதற்கு கவனமாக இருங்கள் என்று மத்தேயு 6 அதிகாரத்தில் சொல்கிறார். அவர் ஜனங்களுக்கு கட்டளையை கொடுக்கவில்லை. நீங்கள் ஒருவேளை உபவாசித்தால் என்றும் ஆண்டவர் சொல்லவில்லை. அது ஏதோ விருப்பம் இருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை போல ஆண்டவர் சொல்லவில்லை. இங்கும் கூட அவர்கள் உபவாசிப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மணவாளன் எடுபட்ட பின்பு அவர்கள் ஒருவேளை உபவாசிக்கலாம் என்று எழுதப்படவில்லை. ஆகவே மணவாளன் நம்மோடு கூட இப்பொழுது இல்லாதபடியினால் நாம் உபவாசிக்கிறோம் என்ற ஒரு சத்தியத்தை இங்கு பார்க்கிறோம். மணவாளன் இங்கு இல்லை. நாம் நேசிக்கக்கூடிய ஒருவர் தாய் நாம் இயங்குகிறதனுடைய வெளிப்பாடாய் இருக்கிறது. இந்த ஒரு கண்ணோட்டத்திலே உபவாசம் என்பது நம்மை விட்டு எடுபட்ட நம்மளோடு கூட இல்லாத மணவாளனுக்காக நாம் காண்பிக்கக்கூடிய அன்பின் இயக்கமாக இருக்கிறது. இதைதான் மத்தேயு 9 அதிகாரம் 15 வசனத்திலே நான் கற்றுக்கொள்கிறேன், மணவாளன் எடுபட்டு போகும் நாளிலே இவர்கள் உபவாசிப்பார்கள். 16-17 வசனங்களிலே அதே பின்னணியிலே ஆண்டவர் சொல்கிறார், ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோட இணைக்க மாட்டான். 5 ஆடைகள் அவைகளை நாம் தண்ணீரில் போடும் பொழுது அவைகள் சுருங்கும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். பருத்தி ஆடையிலே ஒரு ஓட்டை இருக்கிறது. போடப்படாத ஒரு புதிய பஞ்சை எடுக்கிறீர்கள். நீங்கள் இந்த துண்டை எடுத்து உங்களுடைய ஆடையிலோ உங்களுடைய மேலாடையிலோ அல்லது ஷார்ட்ஸிலோ நீங்கள் தைக்கிறீர்கள். தண்ணீரிலே இப்பொழுது அதை போட்ட உடனே இந்த புதிதாக தைத்த அந்த பகுதியானது சுருங்குகிறது. அது இந்த ஆடையை கிழித்து விடுகிறது. இதன் அர்த்தம் என்னவென்றால், புதிய வஸ்திரமாய் இருக்கக்கூடிய இந்த புதிய உடன்படிக்கையிலே, பழைய வஸ்திரமாகிய பழைய உடன்படிக்கையிலே நாம் இதை தைத்து விட முடியாது. பழைய உடன்படிக்கை தான் இந்த பழைய வஸ்திரமாய் இருக்கிறது. சில ஜனங்கள் இதுதான் செய்கிறார்கள். இது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு கோவமை. அநேக கிறிஸ்தவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக வாழ்கிறார்கள். பிரசங்கர்களால் நீங்கள் காணிக்கை கொடுக்கவில்லை என்றால், தசம பாகம் கொடுக்கவில்லை என்றால் ஆண்டவர் உங்களை தண்டிப்பார் என்று பயமுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அநேக குப்பை உபோதனைகள் அவர்கள் வாழ்வதோ நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக. ஆனால் ஒரு புதிய உடன்படிக்கை செய்தி கேட்டவுடன் இது நன்றாக இருக்கிறதே என்கிறார்கள். ஆகவே இந்த புது சத்தியத்திலிருந்து
என்னுடைய நியாயப்பிரமாணத்திலே இந்த பழைய வஸ்திரத்திலே நான் தேய்த்து விடட்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய இந்த பிரமாணத்துவத்திலே இப்பொழுது புதிய சத்தியமாக தேவனுடைய தகப்பனாயிருக்கிறார், இப்படிப்பட்ட சத்தியங்களை தேய்க்க பார்க்கிறார்கள். நான் பழைய உடன்படிக்கையோடு கூட நான் இந்த புது சத்தியத்தை நான் தேய்த்து விடட்டும். பழைய உடன்படிக்கை முடிந்து போயிட்டு ஒளிந்து போயிட்டு என்று ஆண்டவர் சொன்ன போதும் கூட அதை விட்டு விடுவதற்கு மனதில்லாது இருக்கிறார்கள். தங்களுடைய சொந்த மனதிலே பழைய உடன்படிக்கையை இன்னும் அழித்து போடாதவர்களாக இருக்கிறார்கள். அதற்கென்று ஒரு இடம் நான் வைத்துக் கொள்கிறேன். ஆனால் சகோதரர் பேசக்கூடிய இந்த புதிய காரியமும் உங்களுக்கு பிடித்திருக்கிறது. இதையும் எடுத்து நாம் பழைய சத்தியத்தோடு கூட நாம் தேய்த்து விடுவோம். ஆண்டவர் சொல்கிறார், அப்படி எல்லாம் இது வேலை செய்யாது. இது வஸ்திரத்தை கிழித்து போடும், அதனுடைய முடிவுகள் நன்றாக இருக்க போவதில்லை, இறுதியிலே மிகவும் மோசமாக மாறிவிடும். அந்த பழைய வஸ்திரத்தோடு கூட ஒட்டி கொண்டிருப்பது நல்லது. நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், அந்த பழைய வஸ்திரத்தை முற்றிலுமாக நீங்கள் தூக்கி எறிந்து விட வேண்டும். உபவாசிப்பது குறித்தோ மற்ற எந்த காரியமாக இருக்கலாம், அதோடு கூட உள்ள தவறான ஒரு மனப்பான்மை. இந்த இடத்திலே உபவாசத்தை குறித்த ஒரு கேள்வியை பார்க்கிறோம். உபவாசம் என்பதை போன்ற சிறு காரியத்திலே கூட பழைய உடன்படிக்கையை சார்ந்த ஒரு மனப்பாங்கு இருக்கிறது, புதிய உடன்படிக்கையை சார்ந்த ஒரு புதிய மனப்பான்மை இருக்கிறது. பழைய உடன்படிக்கையிலே அது நியாயப்பிரமாணமாக இருந்தது. சில குறிப்பிட்ட நாட்களிலே இஸ்ரவேலர்கள் கண்டிப்பாக உபவாசிக்க வேண்டும், அதுக்கு மாற்று வழியெல்லாம் எதுவும் இல்லை. புதிய உடன்படிக்கையிலோ நீ உபவாசிக்க வேண்டும் என்ற எந்த கட்டளையும் இல்லை. அப்படி ஒன்று இன்றைக்கு இல்லவே இல்லை. நீ உபவாசித்தால் என்றல்ல, அவர்கள் உபவாசிப்பார்கள் என்றுதான் நாம் பார்க்கிறோம். நாம் இந்த வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு அநேக பிரசங்கியார்கள் ஜனங்களை உபவாசிப்பதற்கு நிர்பந்திக்கிறார்கள், கட்டாயப்படுத்துகிறார்கள். ஒரு ஒழுங்குக்காக உபவாசிப்பது என்பதும் நல்ல காரியம்தான். வாரத்தில் ஒரு முறை உங்களுடைய அன்றாட உணவு ஒன்றிலிருந்து ஆரம்பித்து இரண்டு வேளை மூன்று வேளை என்று உணவை நீங்கள் தவிர்க்கலாம். அது ஒரு நல்ல ஒழுங்கு கட்டுப்பாட்டை தரும். அது பெருந்திண்டி ஆகாரத்திற்கான இச்சையிலிருந்து நம்மை விடுவிக்கிறது. இது ஒரு காரியத்திலே கவனம் செலுத்துவதற்கு நமக்கு பயிற்சி தருகிறது. ஆண்டவர் நமக்கு தருவதிலே நாம் மெய்யாகவே ஆர்வம் உள்ளவனாய் இருக்கிறேன் என்பதை காட்டுவதற்கு அது உதவியாக இருக்கிறது. ஆகவே இந்த வசன பகுதி மிகவும் பொருத்தமானதாக தான் இருக்கிறது. பழைய உடன்படிக்கையின் ஒரு நியாயப்பிரமாணத்தின் வழியிலே செய்யப்பட வேண்டியது அல்ல. ஒரு ஒழுங்கு கட்டுப்பாட்டிற்கும் நியாயப்பிரமாணத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இங்கு ஆண்டவர் பயன்படுத்தக்கூடிய மற்ற ஒரு உதாரணம் என்னவென்றால், உபவாசத்தை குறித்த கேள்விக்கு பதில் சொல்லுகிறார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மனுஷர்கள் பழைய துருத்தியிலே புது திராட்சை ரசத்தை ஊற்ற மாட்டார்கள். இல்லை என்றால் இந்த பழைய துருத்திகள் அவர்கள் வெடித்து போகும். புதிய திராட்சை ரசம் அவைகளில் ஊற்றப்படும் பொழுது அவைகள் கிழிந்து போகிறது. திராட்சை ரசம் ஆனது எதிலும் ஊற்றப்படும் பொழுது அது விரிகிறது. அந்த பழைய நாட்களிலே பழைய துருத்திலே ஊற்றப்படும் பொழுது அந்த துருத்திகள் விரியும். ஏற்கனவே விரிந்திருக்கக்கூடிய பழைய துருத்திலே ஊற்றப்படும் பொழுது அந்த துருத்தியானது அதற்கு மேல் விரிவதற்கு இணங்கி கொடுக்க முடியாது. மீண்டுமா இங்கு இருக்கக்கூடிய சித்திரம் என்னவென்றால், பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும் ஆகும். இந்த புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கையை பழைய உடன்படிக்கையின் முறைமையான உபவாசிப்பதிலும் தசமபாகம் செலுத்துவதிலும் அப்படிப்பட்ட முயற்சிகளை செய்வது, இந்த முழு காரியமும் அது வெடித்துவிடும். இப்படி வாழ்வதற்காக அழைக்கப்படவில்லை. புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கை அனைத்தும் புதிய உடன்படிக்கையின் மாதிரியிலேதான் அமைக்கப்பட வேண்டும். புதிய உடன்படிக்கை வாழ்க்கை புதிய உடன்படிக்கையின் சபையிலே தான் இருக்கும். ஒரு பழைய உடன்படிக்கை சபையில் இருந்து கொண்டு புதிய உடன்படிக்கை வாழ்க்கையை வாழ்வது கூடாத காரியம். அநேக ஜனங்கள் செய்கிற தவறு இதுதான். இந்த வாழ்க்கையை அவர்கள் விரும்புகிறார்கள், ஆனால் நாம் இந்த வாழ்க்கையை நம்முடைய பழைய பாரம்பரியத்திலும் நம்முடைய ஸ்தாபன சபைகளிலும் நாம் இதை பொருத்திக் கொள்வோம் என்று நினைக்கிறார்கள். இதேதான் இயேசு இங்கு பேசுகிறார். உபவாசத்தை குறித்த காரியத்தில் மட்டுமல்ல, ஜபம் மற்றும் அநேக காரியங்களிலும். ஆகவே இந்த காரியங்களை குறித்து நாம் கவனமாக இருப்போம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே இதை குறித்து நாம் தியானிப்போம்.